السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن القديم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. وما توفيقي الا بالله عليه توكلت واليه انيب. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்லாஹின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னல பெருமானார் முஹம்மது மஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களின் குடும்பத்தார்கள், சத்தியத்தோழர்கள், சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், சான்றோர்கள், நாதாக்கள், அத்தனைவர்கள் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்னவென்று உண்டாகட்டுமாக. பேரம்பின் கொண்ட இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜலஷானு தாலா இந்த மனித குலத்திற்கு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கையை அழகான ஒரு அற்புதமான ஞாபகத்தாக அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வை அடியொற்றி பின்பற்றி வாழுகிற மக்கள் இந்த உலகிலும் சரி மறு உலகிலும் சரி நிம்மதியான வாழ்வை பெற முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை ஒரு மனிதர் எந்த கோணத்தில் ஆய்வு செய்தாலும் அதிலே நிறைய படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள முடியும். உலகத்தில் வாழ்ந்த எத்தனையோ மனிதர்கள், மக்களால் போற்றப்பட்டவர்கள், அவரவர்களது மதங்களை மறுசீரமைப்பு செய்தவர்கள், மிகப்பெரிய சீர்திருத்தவாதிகளாக அடையாளம் காட்டப்பட்டவர்கள், தத்துவங்களை சொல்லுகிற தத்துவ ஞானிகள், மத போதகர்கள், இப்படி எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். உலகம் தோன்றிய காலம் முதல் இன்று வரையிலும் இன்ஷா அல்லாஹ் கியாமத்து வரையிலும் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வாழ்க்கையைப் போல ஒரு வாழ்க்கையை எந்த மனிதரிடத்திலும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இது உலக ஆராய்ச்சியின் மூலமாக வெளிப்படுத்துகிற செய்திகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்வு முடிந்து 1400 ஆண்டுகள் ஆகியும் கூட ரசூலுல்லாஹ்வைப் போல ஒரு மனிதனுடைய வாழ்வு இந்த உலகில் இதுவரைக்கும் யாருக்கும் அமையப்பெற்றதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வு அவ்வளவு முழுமையானதாக இருக்கிறது, முழுமை பெற்றதாக இருக்கிறது. மனிதத்துவம் என்கின்ற அல்லாஹ் மனிதத்துவம் என்று எதையெல்லாம் மனிதனுக்கு இலக்கணங்களாக அமைத்திருக்கிறானோ அவைகள் அத்தனையுமே முழுமையாக ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்விலே பார்க்க முடியும். எந்த கோணத்திலும் ஒரு குறைபாடுகளை நாம் காண முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகில் இருந்து பிரிகிற போது எந்த பின்தொடர்ச்சியும் விட்டு விட்டு போகவில்லை. நம்மை போன்று நம்முடைய சாதாரண மக்களைப் போல அல்லது இந்த உலகத்தில் வாழ்ந்த எத்தனையோ எத்தனையோ மனிதர்கள், மற்ற நபிமார்களும் கூட சில விளைவுகளை விட்டு போயிருக்கிறார்கள். அது நபிமார்களுடைய குறைகள் அல்ல, அவர்களிடத்திலிருந்து ஏற்பட்ட செயல்பாடுகள். எனவேதான் கியாமத்தில் எல்லா நபிமார்களும் அல்லாஹ்விடத்தில் மக்களுக்கு சிபாரிசு செய்வதற்கு அஞ்சுவார்கள், பயப்படுவார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பயமே இருக்காது. ஏன்னா அவர்கள் உலகிலிருந்து பிரிகிற போது எந்த பின்தொடர்ச்சியும் விட்டு விட்டு போகவில்லை. ஆலம் அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே போய் கேட்டால் அவர்கள் ஒரு காரணத்தை சொல்வார்கள், நான் எப்படி அல்லாஹ்விடத்திலே பேச முடியும், நான் இப்படி செய்து வந்திருக்கிறேன் என்று சொல்வார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே கேட்டால், நானும் இப்படி ஒரு காரியத்தை விட்டுவிட்டு வந்திருக்கிறேன், அதற்கு அல்லாஹ் எனக்கு என்ன தண்டனை கொடுப்பானோ என்று அஞ்சு கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு என்னால் சிபாரிசு செய்ய முடியாதுன்னு சொல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் அந்த பயம் இருக்காது. ஏனென்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையிலே எந்த பின்தொடர்ச்சியும் அவர்கள் விட்டுவிட்டு போகவில்லை, எல்லாத்தையுமே முழுமைப்படுத்தி விட்டார்கள். எந்த மனிதனும் அப்படி சொல்ல முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிற செய்திகளை பார்க்கிற போது அவ்வளவு அற்புதமான விஷயங்களை நாம் பெற முடியும். கடைசி அஜிலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் மக்களை பார்த்து கேட்டார்கள், அல்லாஹ் எனக்கு எதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஏவி இருந்தாலும் அதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் அல்லவா என்று கேட்டார்கள். எப்போ சொல்ல ஆரம்பித்தது? கிட்டத்தட்ட 23 வருடங்களுக்கு முன்னால் ஆரம்பித்தார்கள். 23 வருடங்களும் சொன்னார்கள். 23 வருடங்களில் உள்ள மக்கள் அல்ல அவர்கள். ஆரம்பத்திலே கொஞ்ச பேர் தான் இருந்தார்கள். அதற்கமும் அதிகமாகி 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 ஹஜ்ஜத்துல் விதாவுடைய சந்தர்ப்பத்திலே 124,000 சஹாபாக்கள் இருந்தார்கள். எவ்வளவு சொல்லி இருப்பார்கள், ஆனால் அந்த மக்களை பார்த்து கேட்கிறார்கள், அல்லாஹ் எனக்கு எதையெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னாலும் அதையெல்லாம் நான் உங்களுக்கு எட்டி வைத்து விட்டேனா, அல்லாஹ் சொன்னதிலே குறையில்லாமல் நான் உங்களுக்கு தெரிவித்து விட்டேனா என்று கேட்டபோது ஆம் யா ரசூலல்லாஹ் என்று அத்தனை மக்களும் ஒருமித்த கருத்திலே சொன்னார்கள். இல்லையே, எங்களுக்கு இது தெரியவில்லையே, இது சொல்லவில்லை என்று யாருமே மறுப்பு சொல்லவில்லை. அத்தனை மக்களும் ஒருமித்த குரலிலே சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், தங்களுக்கு அல்லாஹ் எதையெல்லாம் சொன்னானோ அதையெல்லாம் நீங்கள் சொல்லிவிட்டீர்கள், எதையெல்லாம் எங்களுக்கு எத்தி வைக்கும்படி சொன்னாலும் அத்தனையுமே நீங்கள் எத்தி வைத்து விட்டீர்கள் என்று சொன்ன போதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தவர்களாக அந்த கூட்டத்தை பார்த்து தன்னுடைய கையை சைக்கினை செய்து சொன்னார்கள், யாழ்லா இதற்கு நீயே சாட்சியாகிறு, இதற்கு நீயே சாட்சியாகிறு என்று 3 முறை சொன்னார்கள். ஏன்னா மக்கள் அதற்கு பிறகு கியாமத்தில் வந்து திரும்பி விடக்கூடாது அல்லவா, எனவே அல்லாஹ் நீயே சாட்சியாகிறு என்று அல்லாஹ்வை சாட்சியாக்கினார்கள். உலகிலே எத்தனையோ தீர்க்க தரிசிகள், எத்தனையோ நபிமார்கள் வந்து போயிருக்கிறார்கள். இப்படி ஒரு காட்சியை வேறு யாருடைய வாழ்க்கையிலும் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அற்புதமான வாழ்வை இந்த சமூகத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நபிமார்கள் இந்த உலகிலே விட்டு போகிற சொத்துக்கள் வந்து அவங்க குடும்பத்தாருக்கு உரியதல்ல, யாரும் வாரிசாக முடியாது. அது எவ்வளவு பெரிய பொருளாக இருந்தாலும் சரி, சிறிய பொருளாக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த பிள்ளைகள் வாரிசாக மாட்டார்கள். எவ்வளவு சொத்துக்களை விட்டு போயிருந்தாலும் அத்தனையுமே இஸ்லாமியர்களுக்கு சொந்தம், பைத்துல் மால் என்று சொல்லுகிற பொது நிதிக்கு சொந்தமானது, அதிலே சேர்த்து விடுவார்கள். இன்றைக்கு அப்படி அல்ல. உலகத்தில் இருக்கிற எந்த பிரதமராகட்டும் கவர்னராகட்டும் முதலமைச்சராகட்டும் யாராக இருந்தாலும் சரி, வாழுகிற போது அவர்கள் ஆயுள் காலத்திலே அவர்கள் வகிக்கின்ற பதவி காலத்திலே எத்தனை எத்தனை அனுபவிக்கிறார்களோ அதெல்லாம் பொதுமக்களுடைய பணம். அது பிரயாணம் செய்வதாக இருக்கட்டும், வாழ்வாதாரமாக இருக்கட்டும், அவர்கள் உடல் நலம் சரியில்லை என்று சொன்னால் அதற்காக வேண்டிய சிகிச்சை எவ்வளவு கோடி செலவானாலும் அரசாங்க பணம், அடக்கம் செய்கிற போது என்ன செலவானாலும் அரசாங்க பணம், அடக்கம் செய்த பிறகும் தீர்ந்து விடுகிறதா, அவர்களுக்கு நினைவிடங்கள் கட்டுவது, அதை பராமரிப்பது, ஆண்டுதோறும் அவர்களுக்காக வேண்டிய பிறந்த விழா கொண்டாடுவது, மரண இறப்பு தினம் கொண்டாடுவது முதற்கொண்டு எல்லாமே அரசாங்க பணம், எல்லாமே மக்களிடத்திலிருந்து பெறுகின்ற பணம் தான். ஆனால் அவர்கள் பதவியிலே வருகிற போது எவ்வளவு ஒன்றுமே இல்லாமல் வந்திருப்பார்கள். பதவி காலத்திலே பல்லாயிரம் பல்லாயிரம் கோடிகளை சேர்த்திருப்பார்கள். அதுக்கெல்லாம் கணக்கெல்லாம் காட்ட வேண்டியது இல்லை. எவ்வளவு சேர்த்திருந்தாலும் அவர்கள் இறக்கிற போது அதை விட்டு போனால் அது அரசாங்கத்துக்கு சொந்தமாகாது, அது அவர்களுக்கோ அவருடைய வாரிசுகளுக்கோ அல்லது அவர்களை அவர்களோடு இருப்பவர்களுக்கோ சொந்தமாகிவிடும். இது தமிழ்நாட்டினுடைய தலைவிதி மட்டுமல்ல, இந்தியாவில மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுடைய நிலையும் இப்படித்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு போன பணம் அவர்களுடைய சொத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அது என்னாகாது, குடும்பத்திற்கு சொந்தமாகாது, அது பைத்துல் மாலுக்கு தான் சேர்ப்பிக்கப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகிலே யாருக்கும் கடன் என்று விட்டு போனதில்லை. மரணிக்கிற போது எவ்வளவு கோடீஸ்வரங்களுக்கும் சில பேர்களுக்கு கடன் வரும், ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு கடனும் கூட இருந்ததில்லை. யாராவது உபகாரம் செய்திருந்தால் அந்த உபகாரம் அந்த உபகாரங்களுக்கு பிரதிபலனாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாமல் விட்டதில்லை வாழ்நாளிலேயே. ஆகிரத்திலெல்லாம் மறுமையில வந்து அதுக்குரிய கூலியை கேட்கக்கூடாது, இங்கே பிரதிபலனை செய்து விடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன் அத்தா இலைக்கும் மஅரூஃபன் ஃபகாஃபிஊஹு, உங்களுக்கு யாராவது ஒரு நன்மையான காரியத்தை செய்து விட்டால் அதற்கு பகரத்தை நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள். பூமியிலே வாழ்கிற போதே அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அல்லாஹ் கொடுப்பான்னு இருந்துடாதீங்க. இங்க வாழ்கிற காலத்திலேயே அதற்குரிய வகைய பகரத்தை நீங்கள் முடித்து விடுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகுவதற்கு 5 நாட்களுக்கு முன்னால் கடுமையான காய்ச்சல் ஜுரம், உடம்பெல்லாம் நெருப்பாக கொதிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்கமுற்று அந்த சக்கராத்துடைய நிலை அவ்வளவு நீடித்துக் கொண்டிருந்தது. அந்த நேரத்திலே தன்னுடைய குடும்பத்தார்களை பார்த்து சொன்னார்கள், கடுமையான ஜுரம், கடுமையான உஷ்ணமாக இருக்கிறது. மதீனாவில் இருக்கக்கூடிய பல கிணறுகளில் இருந்து 7 துருத்திகளிலே தண்ணீர் எடுத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். 7 துருத்தி தண்ணீர் கொண்டு வரப்பட்டது பல கிணறுகளில் இருந்தும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாத்திரத்தில் உட்கார வைத்து அந்த தண்ணீரை மேலே ஊற்றினார்கள். அந்த உஷ்ணம் கொஞ்சம் தணிந்தது. அதற்கு பிறகு அவர்கள் தலையில ஒரு மொரட்டு துணியை கட்டிக்கொண்டு பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். லொகுருடைய லொகுர் நெருக்கமாக இருந்த நேரம் தன்னுடைய குடும்பத்தாரிடத்திலே சொன்னார்கள், மக்களிடத்திலே நான் உடன்படிக்கை செய்ய வேண்டியிருக்கிறது, ஒப்பந்தம் செய்ய வேண்டியிருக்கிறது, என்னை பள்ளிக்கு அழைத்து போங்கள் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு பள்ளிக்கு வந்தார்கள். மிம்பரிலே உட்கார்ந்தார்கள். உட்கார்ந்து விட்டு மக்களை பார்த்து சொன்னார்கள், இன்றைய தினத்திலே உங்களிடத்திலிருந்து நான் யாரா ஏதாகிலும் கடன் வாங்கி இருந்தால் அதை தெரிவித்து விடுங்கள். உங்களிடத்திலே நான் ஏதாகிலும் தவறாக பேசியிருந்தால் அதற்கு பழிதீர்த்துக் கொள்ளுங்கள். உங்களை ஏதாகிலும் நான் நோவினைப்படுத்தியிருந்தால் அதற்காக பழிதீர்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். யாருமே ஒன்னும் பேசல. ரசூல் அறத்துல போய் சொல்ல முடியுமா, நீங்க எனக்கு நீ செய்திருக்கீங்கன்னு? யாரும் ஒன்னும் சொல்லல, அமைதியாக இருந்தார்கள். தொழிலுக்கான நேரம் வந்தது, காம பாங்கு சொல்லப்பட்டது, காமதி சொல்லி லோர் தொழுகை அவர்களே ஜமாத்தாக நின்று தொலை வைத்தார்கள். தொழுகை முடிந்த பிறகு மீண்டும் மிம்பரிலே உட்கார்ந்து சொன்னார்கள், நீங்கள் நான் அல்லாஹ்வை சந்திக்கிற போது என்னின் மீது எந்த குறைபாடும் இல்லாத நிலையிலே நான் சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் அல்லாஹ்வுடைய நபியாக இருக்கிறேன் என்ற காரணத்தினால் என்னை நீங்கள் பழிதீர்க்காமல் விட்டுவிட வேண்டாம். எனக்கு செய்த உபகாரத்தை நீங்கள் அப்படியே விட்டுவிட வேண்டாம், யாராக இருந்தாலும் சொல்லிவிடுங்கள் என்பதாக திரும்பவும் வலியுறுத்தி சொன்ன போது அங்கே ஒரு சஹாபி எழுந்தார், யார் ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் 3 திருகம் கடன் தர வேண்டும். ஒருக்க வாங்கினீங்க, அது திரும்ப தரல. எப்படிப்பட்ட தலைவர், எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி! வலியுறுத்தி வலியுறுத்தி சொன்ன அவர் இவ்வளவு நாள் கேட்கவே இல்லை. ரசூலல்லாஹ் இப்போ வாங்கியிருக்காங்க, அவர் கேட்கவே இல்லை, ரசூலல்லாஹ் மறந்துட்டாங்க போல இருக்கு. அவர் இப்போ நினைவுபடுத்தினார், ஸல்லல்லாஹு நினைவு வரவில்லை. அப்ப கேட்டாங்க, அது எப்போ வாங்கினேன்னு நீங்க சரியா சொல்ல முடியுமா என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் தெருவிலே நடந்து போய் கொண்டிருந்தீர்கள், ஒருவர் உங்களிடத்தில் வந்து உதவி கேட்டார், அந்த நேரத்திலே உங்களிடத்தில் எது பணம் இல்லாமல் இருந்தது, எதிரே நான் வந்து கொண்டிருந்தேன், என்னை பார்த்த உடனேயே தாங்கள் காசு எதுவும் வச்சிருக்கீங்களான்னு கேட்டாங்க. ஆம், இடத்துல 3 திருகம் இருக்கிறது என்று சொன்னேன், அதை கொடுங்கன்னு வாங்கி நீங்க அவருக்கு கொடுத்தீங்க, அது எனக்கு திரும்ப தரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக தன்னுடைய அப்பாஸ் அல்லாஹ்வுடைய மகனார் ஃபலல் ரலி அல்லாஹ் இடத்திலே சொல்லி அதை உடனடியாக அங்கே நிறைவேற்றி வைத்தார்கள். அதற்கு பிறகும் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்க போது சில சஹாபாக்கள், என்னை குத்தினீர்கள் யார் ரசூலல்லாஹ், நான் இப்போது உங்களுக்கு குத்த வேண்டும், சரி வந்து குத்திக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொன்னார், அந்த சஹாபி, யார் ரசூலல்லாஹ், நீங்கள் என்னை குத்துகிற போது நான் ஆடை இல்லாமல் இருந்தேன், உடல் முதுகு திறந்த நிலையிலே இருந்தது, எனவே நானும் அந்த நிலையிலே உங்களை பழிவாங்க விரும்புகிறேன் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடையை நீக்கி கொடுத்தார்கள். அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நுபுவத் என்கிற முதுகிலே இருக்கிற அந்த முத்திரையிலே முத்தமிட்டார் என்பதாக வருகிறது. எந்த பின்தொடர்ச்சியும் ஸல்லல்லாஹு விட்டுவிட்டு போகவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே இதே அன்றைக்கு தான் அபூ ஸாத் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், கால ஹதப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாஸ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு மத்தியிலே பிரசங்கம் செய்தார்கள். வகால போய் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹய்யராத்தன் பைன துன்யா வ பைன மா இன்தஹு. ஒரு சூசகமாக சொன்னார்கள், அல்லாஹு தஆலா ஒரு அடியாரை இந்த உலகத்தை தேர்ந்தெடுக்கும்படியும் அல்லது அல்லாஹ்வை தேர்ந்தெடுக்கும்படியும் அல்லாஹ் சொன்னான். உலகம் வேணுமா, அல்லாஹ்வுடைய ஸ்தானம் அந்த இடம் வேண்டுமா என்று ஒரு அடியாரை பார்த்து அல்லாஹ் கேட்டான். அந்த அடியார் அல்லாஹ்வை அதை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்பதாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொன்ன போது யாருக்குமே புரியவில்லை. இது ஒரு சாதாரண ஒரு செய்தி. அல்லாஹ் ஒருத்தர் உலக வேண்டுமா மறுமை வேண்டுமா என்று கேட்ட போது அல்லாஹ் அவரை மறுமையை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்ற செய்தியை சொன்ன போது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அபூபக்கர் அல்லாஹ் தஆலா தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டார்கள். ஃபாஜிபுன் அலி புகாயிஹி எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது அபூபக்கர் அன்ஹு அழுகிறதை பார்த்து அவர்கள் ஒரு அடியார் அவரை இப்படி தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்ற செய்தியை சொல்லுகிற போது இதற்காக போய் எதுக்கு அழுகணும், இதுக்காக போய் அழுகுவாங்க என்பதாக நாங்கள் நினைத்துக் கொண்டோம். ரசூலுல்லாஹி அது தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அடியார் ரசூலுல்லாஹ் தான் என்பதனை வக்கான அபூபக்கர் ஆயலம்னா எங்களை விட அறிந்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் பேசுறதே மற்றவங்களுக்கு புரியல, அபூபக்கர் சித்திக் புரிந்து விட்டது யாரை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள் என்பதாக. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் தேம்பி தேம்பி அழுவதை பார்த்த உடனே சொன்னார்கள் இன்னமின் இன்ன அமன்னாஸ் அலைய ஃபீ ஸுஹபத்திஹி வ மாலிஹி. உலகத்தில் எந்த தலைவரும் இப்படி சொல்லவில்லை. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகில யாரெல்லாம் எனக்கு உபகாரம் செய்து விட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் பிரதி செய்து விட்டேன், நன்றி செய்து விட்டேன். ஆனால் அபூபக்கர் மனிதர்களிலேயே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நட்பும் வமாலி அவர்களது பொருளும் எனக்கு உதவியதை போல வேறு யாருடைய நட்பும் பொருளும் எனக்கு உதவியதில்லை. அவ்வளவு உதவி செய்திருக்கிறார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய உதவியைப் போல வேறு எந்த உதவியும் நான் பெற்றுக் கொள்ளவில்லை. வலவு குந்து முத்தகதன் ஹலீலன் ரைர ரப்பி அல்லாஹ் அல்லாத வேறொருவரை என்னுடைய நேசராக தேர்ந்தெடுக்கலாம் என்று அல்லாஹ் அனுமதி தந்திருந்தால் லத்தகத்து அபூபக்கரின் ஹலீலா என்னுடைய உற்ற நேசராக நான் அபூபக்கரை தேர்ந்தெடுத்திருப்பேன் என்பதாக சொல்லலாம் சொன்னார்கள். என ஒரு நபிக்கு அல்லாஹை அல்லாது வேறு யாரையும் ஹலீலாக தேர்ந்தெடுக்க கூடாது, அல்லாஹ் மட்டும்தான் ஹலீல். அந்த நிலைமை மட்டும் இல்லை என்று சொன்னால் நான் அபூபக்கரை என்னுடைய ஹலீலாக தேர்ந்தெடுத்திருப்பேன். வலாக்கின் நுகுவத்துல் இஸ்லாமிய முஹப்பத்தி என்றாலும் இஸ்லாமிய அடிப்படையில் அவர் எனக்கு சகோதரராக இருக்கிறார், மேலும் எனக்கு பிரியமானவராக இருக்கிறார், என்னுடைய அன்புக்கும் சகோதரத்துவத்திற்கும் மிகவும் நெருக்கமானவராக இருக்கிறார். எல்லா வாசல்களும் அடைக்கப்பட வேண்டும், எந்த வாசலையும் விட்டுவிடக்கூடாது. இல்லா அபூபக்கர் இல்லா பாபா அபூபக்கர் அபூபக்கருடைய வாசலை தவிர வேறு எந்த வாசலையும் நீங்க வைக்க கூடாது என்பதாக செல்வராசன் உத்தரவு போட்டார்கள். பெருமானார் செல்வாசனை காலத்திலே மஸ்ஜித் நபியிலே நிறைய வாசல்கள் இருந்தன. அவரவருடைய வீட்டிலிருந்து அருகில வேகமாக வருவதற்கு அதுக்கு எல்லா நிறைய வாசல்கள் வைக்கப்பட்டிருந்தது. சல்லல்லாஹு இறுதி நேரத்திலே சொன்னார்கள் எல்லா வாசலையும் மூடிவிடுங்கள், அபூபக்கர் வருகின்ற வழியை மட்டும் விட்டுவிடுங்கள், அது இருக்கட்டும் திறந்தே இருக்கட்டும் என்று சொன்னார்கள். இன்று வரையிலும் திறந்திருக்கிறது, அபூபக்கர் என்ற ஒரு வாசல் அங்கே மஸ்ஜித் நபியில் இருக்கிறது. அப்ப எல்லாத்துக்குமே நான் நிறைவேற்றிட்டேன், மனைவி உட்பட அவங்கவுங்க செய்த உபகாரங்களுக்கெல்லாம் நான் கடனை நன்றியை நிறைவேற்றி விட்டேன், அபூபக்கருடைய நன்றியை மட்டும் என்னால் நிறைவேற்ற முடியவில்லை என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் யாராவது அப்படி சொல்ல முடியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு ஒன்றென்றும் நினைவு வைத்து அதை நிறைவேற்றி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு போய் திரும்பி வந்த நேரம் ஹதீஜா ரலியல்லாஹு இல்ல அபு தாலிப் அவர்களும் இல்ல, தாயிஃப் மக்களுடைய ஆதரவை பெறுவதற்காக போனார்கள். அங்கே சென்று அந்த மக்கள் ரசூலுல்லாஹை அடித்தார்கள், ரத்தமெல்லாம் வந்தது என்று வரலாறுகளை பார்க்கிறோம். வந்த பிறகு எங்கே போவது, மக்காவுக்கு நுழைய முடியாது, மக்காவாசியில் அவ்வளவு கெடுபிடி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோட்டத்தில் உட்கார்ந்து கொண்டு ஜெயித் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மூலமாக ஒவ்வொரு கபீலாவை சேர்ந்தவர்களிடத்திலும் தூது அனுப்புகிறார்கள், எனக்கு அடைக்கலம் கொடுக்க சொல்லி கேளுங்கள் என்பதாக அனுப்பினார்கள். யாரிடத்திலெல்லாம் ரசூல் அனுப்பினார்கள் அவர்களை மறுத்து விட்டார்கள். உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து நாங்கள் அவர்களை விரோதிகளாக்க முடியாது, அவர்களிடத்தில் எதிர்க்கின்ற சக்தி எங்களிடத்தில் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் காபிராக இருந்த ஒருவர் முத்தரையும் என்று சொல்லுகிற ஒருவர் அவரிடத்திலே போய் கேட்டபோது, நான் அடைக்கலம் கொடுக்கிறேன், முகமதுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகளையும் பேரப்பிள்ளை எல்லாத்தையும் அழைத்து வந்து, அவர் இஸ்லாத்திலே சேரவில்லை அப்போது, எல்லாத்தையும் அழைத்து வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையும் அவரோடு இருந்த ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அழைத்துக் கொண்டு காபத்துல்லாவுக்கு வந்தார்கள். குறைசி தலைவர்கள் எல்லாம் அங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். ஒட்டகத்தில் உட்கார்ந்தவாறு முத்தையும் சொன்னார், நான் முகமதுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறேன், எனவே அவருடைய உயிருக்கோ பொருளுக்கோ எந்த விதமான ஆபத்து ஏற்படக்கூடாது, இது என்னுடைய உத்தரவு என்று சொன்னார். அபூபக் அந்த அபூஜஹல் கேட்டான், அவருக்கு ஆதரவு மட்டும்தான் கொடுத்தியா இல்ல முஸ்லீம் ஆயிட்டியான்னு கேட்டான். அவர் சொன்னார், நான் முஸ்லீம் ஆகவில்லை, அவருக்கு நான் ஆதரவு கொடுத்திருக்கிறேன், அடைக்கலம் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்ன போது அவருடைய பேச்சையை மக்காவாசிகளால் நிராகரிக்க முடியவில்லை. அபூஜஹல் சொல்லிவிட்டான், நீ அடைக்கலம் கொடுத்தவர் பாதுகாக்கப்படுவார், அவரை நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டார். இது நடந்து முடிந்து விட்டது. பத்ரியுத்தம் நடைபெறுகிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் போய் பத்ரியுத்தம் நடைபெறுகிறது. பத்ரியுத்தம் முடிந்த பிறகு 70 குறைசி காபிர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைது செய்யப்பட்ட காபிர்களை பார்த்து சொல்கிறார்கள், இன்றைக்கு மட்டும் அந்த முத்தீம் என்பவர் உயிரோடு இருந்து உங்கள் அத்தனை பேர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்ற நேரத்திலே கேட்டால் ஒரு நிமிடமும் கூட தாமதிக்காம உங்களை நான் விடுதலை செய்து விடுவேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த அளவுக்கு நினைவுபடுத்தி நினைவு வைத்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அந்த பகரத்தை இங்கே நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய அன்னை பாத்திமா பின்த் அஸத் அபூ தாலிப் அவர்களுடைய மனைவி, அவர் இறந்து போய்விட்டார். இறந்து போன உடனே அவங்க தலைமாட்டில் போய் உட்கார்ந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த தாயாரை பார்த்து சொன்னார்கள், அன்னையே, நீங்கள் என்னுடைய தாயை போன்றவர், நீங்கள் நல்ல உணவை எனக்கு தந்துவிட்டு மோசமான உணவை நீங்கள் சாப்பிடுவீர்கள், நல்ல ஆடைகளை எனக்கு அணிந்து அதை பார்த்து கந்தலான ஆடைகளை நீங்கள் அணிந்து வந்தீர்கள், என்னை என்னுடைய தாயை போன்று நீங்கள் பராமரித்தீர்கள், கவனித்து வந்தீர்கள் என்றெல்லாம் அந்த தாய்க்கு முன்னால் உட்கார்ந்து சொல்லிவிட்டு, அல்லாஹ் தஆலா அவனுடைய பொருத்தத்திற்காக வேண்டிய நீங்கள் இந்த காரியங்களை செய்தீர்கள், நிச்சயமாக இதற்கு பகரம் அல்லாஹ் உங்களுக்கு அதற்குரிய உபகாரத்தை செய்வான் என்று சொல்லிவிட்டு அங்கே வைக்கப்பட்டிருந்த குளிப்பாட்டத்திற்காக வைக்கப்பட்டிருந்த கற்பூரம் கலந்த தண்ணீரிலே பெருமானார் ஸல்லல்லாஹு தன்னுடைய கையை போட்டு அலம்பினார்கள். அலந்து விட்டு சொன்னார்கள், இந்த தண்ணீரில் அவர்களை குளிப்பாட்டுங்கள், குளிப்பாட்டு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு நேராக கபிரஸ்தானுக்கு வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கபரை நோண்டினார்கள். தன்னுடைய மார்பு அளவுக்கு கபரை நோண்டி விட்டு அவருடைய மண்ணையெல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு அந்த கபரிலே உருண்டு எழுந்தார்கள், படுத்து எழுந்தார்கள். அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மையத்தை குளிப்பாட்டப்பட்ட ஜனாசாவை பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்து அவர்களே தொலை வைத்து அவர்களே கபருக்குள்ளே இறங்கி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உதவியோடு அந்த ஜனாசாவை கபருக்குள்ளே வைத்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை மூடினார்கள். அப்ப இருக்கிறவங்க எல்லாம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இது மாதிரி யாருக்குமே செஞ்சதில்லையே, நீங்களே கபரை வெட்டினீங்க, நீங்களே எடுத்து இறக்கி மையத்தை இறக்கி வச்சீங்க என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் எனக்கு ரொம்ப உபகாரம் செய்திருக்கிறார், அந்த உபகாரத்தை என்னால் மறக்க முடியவில்லை. அதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டிருந்த அந்த ஆடையை சட்டையை கஃபனாக அணியும்படியும் சொன்னார்கள். இப்போது அதற்கு விளக்கம் சொன்னார்கள், என்னுடைய தாயாருக்கு அல்லாஹ் தஆலா மறுமை நாளிலே சுவர்க்கத்தில் உண்டான பட்டாடை அணிவிக்க செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக நான் என்னுடைய சட்டையை கலட்டி அவர்களுக்கு அணிவித்தேன். கபருடைய எந்த விதமான சோதனைகளும் எந்த அதாபும் வேதனையும் என்னுடைய தாயாருக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் நான் கபரிலே இறங்கி படுத்து எழுந்தேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாஹ் படுத்த பிறகு அது அடுத்த வேதனையும் செய்யுமாது அந்த மண். எனவேதான் எந்த வேதனையும் என்னுடைய தாயாருக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி நான் படுத்து எழுந்தேன் என்று சொன்னார்கள். உலகத்திலே யாரெல்லாம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வகைகளிலே உபகாரம் செய்திருக்கிறார்களோ அதற்கு பகரம் செய்திருக்கிற நிலைகளை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹத் யுத்தத்திலே ஒஃபாத்தாகி விட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்று வதந்தி பரவிவிட்டது. அப்பப்போ வதந்தி வரும், ஒரு முக்கியமான தலைவர்களை குறித்து வதந்தி வரும், நம்ப கூடாது. வதந்தி பரவிவிட்டது, சஹாபாக்களுக்கு மத்தியிலே சோர்வு ஏற்பட்டு விட்டது. சஹாபாக்களால் வீரமாக நின்று தைரியத்தோடு போராட முடியவில்லை, பலகீனப்பட்டு விட்டார்கள். எதிர்களுடைய தாக்குதலை தாங்க முடியாமல் அங்குமிங்குமாக சிதறி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு குடும்பம், ஜெயித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவருடைய இரண்டு ஆண் மக்கள் ஹபீப் என்பவரும் அப்துல்லா என்பவரும் அவருடைய மனைவி உம்மு அமாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நான்கு பேரும் மக்களுமாக யுத்த களத்தில் இருந்து ரசூலுல்லாஹ் என்ன ஆனார்கள் என்று பார்க்கலாம் என்பதாக பேசி அவர்கள் ரசூலுல்லாஹ்வை தேடி வருகிறார்கள். தேடி வருகிற போது ஒரு இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு உட்கார்ந்திருப்பதை பார்த்தார்கள். எல்லாருமே கபலீகரமாக இருக்கிறது, முகமது இறந்து விட்டார், முகமது ஒஃபாத் ஆகி விட்டார் என்பதாக. முஸ்லிம்கள் நம்பிவிட்டார்கள். நம்பினதின் விளைவு ரசூலுல்லாஹ்வை இறந்த பிறகு நாம் என்ன வாழ்வது என்று எண்ணம் ஏற்படுகிறது. தோய்ந்து போய்விட்டார்கள். எதிரிகள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியவர்கள் மீது கடுமையான முறையிலே தாக்குதல் நடத்த ஆரம்பித்தார்கள். இந்த நிலைமையிலே இந்த நான்கு பேர்களும் ரசூலுல்லாஹ்வுடைய இடத்திற்கு வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுபிடித்து விட்டார்கள். கண்டுபிடித்த அந்த சந்தோஷத்தில் உம்மு அமாரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சத்தமிட்டு சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போகவில்லை, அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள், இதோ இங்கே உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள், யாரும் நம்பாதீர்கள் என்பதாக சத்தமிட்டு சொன்னார்கள். போர்க்களம் முழுவதுமே அவருடைய சத்தம் போய் சேர்ந்தது. உடனே மற்ற முஸ்லிம்களுக்கெல்லாம் சந்தோஷம் ஏற்பட்டது, ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் எதிரிகள் என்ன செய்தார் என்று சொன்னா, இங்கேயே அவருக்கு பதிகி இருக்கிறார் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் இருக்கின்ற திசையை பார்த்து வேக வேகமாக அம்புகளையும் ஈட்டிகளையும் எரிய ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்தில் சில சஹாபாக்கள், குறிப்பிட்ட சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு அரணாக இருந்து வருகின்ற அந்த ஆயுதங்களை தடுத்து சில ஆயுதங்களை தங்களுடைய உடம்பிலே வாங்கிக் கொண்டு பெருமானார் ரசூலுல்லாஹ்வை பாதுகாக்கின்ற பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் உம்மு அமாரா அவர்களும் ஆண்களுக்கு சமமாக அந்த இடத்திலே வீராவேசமாக நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது அம்புகளும் ஈட்டிகளும் வந்து தாக்குகின்றன. கிட்டத்தட்ட 16 காயங்கள் உடம்பிலே ஏற்படுகிறது. கடைசியிலே ஒரு எதிரி வேகமாக தன்னுடைய வாளால் அவர்களை வீசுகிறான். அவருடைய தோள்பட்டை அப்படியே பிளந்து போய்விடுகிறது. பிறந்த உடனே அந்த அம்மாவுக்கு அதுக்கு ரத்தம் போய்கொண்டிருக்கிறது, பலகீனம் ஏற்பட்டு விட்டது. அதற்கு பிறகு அங்கே துணிவோடு தைரியத்தோடு நிற்க முடியவில்லை, உட்கார்ந்து விட்டார்கள். உட்கார்ந்து விட்டு நேராக ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்திலே அப்படியே தவழ்ந்து வந்தவர்களாக ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ், எனக்காக வேண்டி துவா செய்யுங்கள் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாயாருக்காக துவா செய்து விட்டு, யார் ரசூலுல்லாஹ், அதற்கு பிறகு என்னுடைய விருப்பம் என்னவென்று சொன்னால், நானும் என்னுடைய இரண்டு ஆண் மக்களும் என்னுடைய கணவரும் சுவனத்திலே உங்களோடு நாங்கள் இருக்க வேண்டும், உங்களோடு இருப்பதற்கு எங்களுக்கு துவா செய்யுங்கள் என்று சொன்ன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு மஜ்அல்ஹும் ருஃபகாஇ ஃபில் ஜன்னா, உம்மு அமாராவே, அல்லாஹ் உம்மையும் உம்மோடு இருக்கிறவருடைய குடும்பத்தார்களையும் என்னுடைய பக்கத்திலேயே சுவனத்திலே இடமளிப்பானாக என்பதாக அந்த இடத்துல பிரார்த்தனை செய்தார்கள். இப்படி யாராக இருந்தாலும் சரி, எந்த வகைகளிலே எப்படிப்பட்ட உபகாரங்களை செய்திருந்தாலும் உடனடியாக அதற்கு அந்த நேரத்தில் அதற்குரிய நிவாரணத்தை ஸல்லல்லாஹு செய்திருக்கின்ற வரலாற்றை பார்க்கிறோம். நம்மெல்லாம் உபகாரம் செய்து கொஞ்ச நேரத்தில் மறந்துடுவோம், நம்ம வாழ்வையே தூக்கி விட்டு இருப்பார்கள். ஆமா, அந்த நேரத்தில் செஞ்சா இப்ப அதுக்கு என்ன அப்படின்னு கேட்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய அந்த இதையும் விட்டு விட்டு போகவில்லை. கியாமத்தில் வந்து இப்படி எல்லாம் நான் இவனுக்கு செஞ்சிருக்கேன், இவன் எனக்கு இப்படி பண்ணிட்டான்னு அல்லாஹ்விடத்தில் புகார் சொல்ல முடியாது. இதெல்லாம் மீறி நம்ம எவ்வளவு செய்யறோம், அடுத்தவங்க சொத்தை முழுசா அமைக்கிறோம், இடையூறு பண்றோம், தீங்கு செய்யறோம், மனசுக்கு தொந்தரவு கொடுக்கறோம், வேதனையை கொடுக்கறோம், கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லை, வாயில வந்ததெல்லாம் சொல்லிட்டு போயிடுறது. ஆனா அது அவங்க மனசு எவ்வளவு குத்தும், எவ்வளவு நாசப்படுத்துன்னு யோசிக்கிறது இல்லை. அல்லாஹ்விடத்தில் போய் என்ன பதில் சொல்லுவோம், பெருமானார் சல்லாசன் அல்லாஹ்வுடைய ஹபீபாக இருந்தும், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான நபியாக இருந்தும், ரசூலாக இருந்தும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை அவ்வளவு பயந்திருக்கிறார்கள். கியாமத்திலே அல்லாஹ்விற்கு முன்னால் நான் சுத்தமான நிலையிலே அவரை சந்திப்பதற்கு விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். என் மீது எந்த புகாரும் எந்த குறைபாடுகளும் இல்லாத நிலையிலே நான் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் ரசூலாக இருக்கிற காரணத்தினால் என்னை நீங்கள் பழிவாங்காது விட்டுவிடாதீர்கள் என்று சொன்னார்கள். நான் அல்லாஹ்வுடைய நபிதான், அந்த காரணத்தை வைத்து என்னை பழி தீர்க்காமல் விட்டு விடாதீர்கள் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு அற்புதம் நிறைந்திருக்கிறது என்று பார்க்க வேண்டும். இதுபோன்ற ஹதீஸ்களில் ஏராளமான செய்திகளை நாம் காண முடியும். வல்லரமான் எனவேதான் அவருடைய வாழ்வை நமக்கு அல்லாஹ்வால் அற்புதமான அழகான வாழ்க்கையாக முன்மாதிரியாக நமக்கு வழங்கியிருக்கிறான். முடிந்த அளவுக்கு சல்லல்லாஹுடைய குணங்களையும் அவருடைய செயல்பாடுகளையும் பின்பற்றுவதற்கு நாம் ஆசிக்க வேண்டும். பெருமானார் சல்லல்லாஹு உயிரை கொடுத்து சஹாபாக்கள் அங்கே பாதுகாத்தார்கள். மூச்சை கூட செலவு பண்ணது யாரா இல்லை. ஒரு நாளைக்கு நாம் விடுகிற மூச்சை கூட ரசூலுல்லாஹிக்காக வேண்டி செலவு செய்ய தயாரா இல்லை. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பேசுகிற இடங்களிலே உட்காரத்துக்கு நமக்கு நேரம் இல்லை, எந்திரிச்சு ஓடுறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஆனால் அவர்கள் எந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹிக்காக வேண்டி அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். வல்ல ரஹ்மான், நாம் உள்ள உலகம் உள்ள வரையிலும், நம்முடைய உயிர்க்குகின்ற வரையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வையோடு அவர்களோடு ஒன்றித்து வாழ்கிற வாழ்க்கையை சுவாசிக்கக்கூடிய தன்மை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல்